கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து உண்டாட்டும். போன வாரம் ஆஃப்டர் பெண்டிகோஸ் ஓ த கன்சிக்வன்சஸ் ஆஃப் த பெண்டிகோஸ் பெண்டிகோஸ் நாளின் பிற்பாடு நடந்தது என்ன என்பது குறித்து 10 காரியங்கள் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். பெந்தகோஸ்து அனுபவம் அந்த ஒரு நாளோடு நின்றுவிடவில்லை, அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் அது பாதித்திருக்கிறது. அந்த அனுபவத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். அந்த அனுபவத்தினால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கிரியைகள் அவருடைய வாழ்விலே வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட I still on the Pentecost experience. நான் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள தான் நிற்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கொஞ்சம் குறை பிளீஸ். இன்றைக்கு நான் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இருந்து ஆற்றும் அருட்பணிகள் 10 குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏனென்றால் போன வாரம் நான் சொன்னது போல இன்றைய சபை விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவிகளை குறித்த அறிவு குறைவாகவே இருக்கிறது. அதுவும் அவர்களுடைய தோல்விக்கும் அவருடைய பின்மாற்றத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று என்னுடைய கடிப்பு. ஆகவே ஆவியானவரை குறித்த அறிவு தெளிவு நமக்குள்ள பெருக வேண்டும். இன்றைய சபைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியோட குறித்த அறிவு பெருக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட இன்றைக்கும் ஆவியானவரை குறித்த சில காரியங்களை இவங்களோடு பேசலாம் சொல்லி ஆண்டவருக்குரிய விரும்புகிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம் இருந்து ஆற்றும் அருட்பணிகள் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் அ பீங். 10 காரியங்கள் நம்மில் இருந்து அவர் செய்யும் 10 காரியங்களை குறித்து நான் இந்த நாளிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கேற்போம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16-17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி
உங்களுக்குள்ளே இருப்பதா
நீங்கள் அவரை அறிவீர்கள்.
உலகம் பரிசுத்தாவினவரை அறியாது, ஆனால் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களும் நானும் ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன கவனி, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர் என்பது அடிப்படையாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பிதா எப்படி ஆழ்தத்துவமாக இருக்கிறாரோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆழ்தத்துவம் உள்ளவராக இருக்கிறாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவரே. இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறார்கள், அல்லது சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் கருதுகிறார்கள், சிலர் எண்ணுகிறார்கள், ஆவியானவர் ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி, ஆவியானவர் ஒரு சடப்பொருள் என்று கருதுகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு போதனையும் ஒரு சாரார்பத்திலே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். எப்படி பிதாவும் குமாரனும் ஆள் தத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் என்கின்ற அடிப்படை உண்மை நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனத்தின்படி,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாய் பெற்ற
தேவனுடைய
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதருங்கள். இவனை கவனிங்க, உங்களை மற்றவர்கள் துக்கப்படுத்துகிறார்கள் தானே, காரணம் நீங்கள் ஆழ்த்தம் உள்ளவராக இருக்கப்படாது. அதே போல நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். நாம் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும், அதுபோல மற்றவர்களாலும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். கதரின் குல்மன் என்கின்ற ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை நான் வீடியோவில் பார்த்து மெய் செலுத்த போறேன். அந்த அம்மா மூலமாக வந்த ஊழியக்காரன் தான் இன்றைக்கு சைன் பண்ணுகிற மிக பல்லந்தார ஊழியக்காரர். அவருடைய பேர் என்ன? ஆயா பெனியன். அந்த அம்மா ஃபுல் ரோப் போடுவார், கழுத்திலிருந்து கை மட்டுமாக ஒரு ஃபுல் ரோப் போடுவார். அவங்க புல்பிட்டுக்கு வரும்போதே ஒரு விதம் ஒரு டான்ஸோட வருவாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப பெரிய, ஏன்னா தேவன பிரசன்னத்தை உணர்ந்தவங்க ஆகிட்டு. அது அம்மா வரும்போதே தேவ அவள் நிறப்படுத்த வருவார். அவர்கள் மூலமாக கடந்த அற்புதங்கள் அநேகம். ஒரு நாள் அவங்க நடந்து வந்த போது அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ல அவங்களோட காலடிக்கு மேலாக அவங்க நடந்து வந்து கடந்து வரும்போது அவங்க கடந்து வந்த காலடிக்கு மேலாக கால் வைத்தவங்கலாம் தொப்பு தொப்பு கேளவங்க. ஒரு நாள் அவங்க புல்பிட்டுக்கு வந்தாங்க. ஆண்டவர் வசனத்தை பிரசவம் பண்றாங்க. வந்தபோது வந்த உடனே தானே சோண்டு அழத்தூங்கிட்டாங்க. ஓண்டு அழுகிறாங்க புல்பிட்டு நின்று. அம்மா அழுது சொன்னாங்களாம், டோன்ட் கிரீப் மை ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஓண்டு அழுதாங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த முடியும், ஏனென்றால் அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். அதே போல மற்றவர்களாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். ஆகவேதான் நான் உங்களை சொல்றது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதர். சாகவேடைய செய்தியின் ஆரம்பத்திலே இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், உங்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியாகி தேற்றிடவாடன அறியாது, ஆனால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒவ்வொரு ஆராதனையும் முடியும் போது நாம் என்ன சொல்கிறோம்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அந்யோன்யம். இங்கும் பரிசுத்த ஆவியோட ஆழ்த்தத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 அதிகாரத்திலே தன்னுடைய அப்போஸ்தலருக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானசாரம் கொடுத்து. இங்கும் ஆவியனுடைய ஆழ்த்தத்துவத்தை தெளிவாய் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது பிதா வாடத்திலிருந்து பேசுகிறார், இவர் என்னுடைய இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிறார். இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் புறா உருவத்தில் அவர் மேலே இறங்கி வருகிறார். இங்கும் நாம் ஆவியானுடைய ஆழ்த்தத்துவத்தை தெளிவாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாமிசத்திலே இருந்த நாட்களிலே இயேசுவை வழிநடத்தின அதே ஆவியானவர் தான் பரிசுத்த அப்போஸ்தலர்களையும் வழிநடத்தினார். அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உன்னையும் என்னையும் வழிநடத்துகிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிறவர் அதே பரிசுத்த ஆவியானவர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாட்டும். உலகின் ஆமே சொல்லுங்க. சோ ஆவியானவரை ஏழு விதங்களிலே வேதத்தில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது ஏழு வடிவங்கள் ஆவியானவருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் ஆரம்பத்தில் சொல்லிவிடுறேன், விருப்பமானவர்கள் குறிச்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார். அப்போஸ்தலர் 2:1-2 நீங்க பார்ப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார். காற்றை நாம் உணர முடியும், ஆனால் அதை காண முடியாது. ஆவியானவரையும் நாம் உணர முடியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடியாது. யோவான் 7:37-39 படித்து பார்ப்பீங்க சொன்னால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார், தண்ணீருக்கு. Luke 4:18 அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பார்ப்பீங்க சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய்க்கு ஒப்பிடப்படுகிறார். Luke 1:32 Matthew 3:16 வாசித்து பார்த்தால் பரிசுத்தாவின் ஒரு புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறார். எபேசியர் 13:13-4:30 பார்த்து சொன்னால் பரிசுத்தாவின் ஒரு முத்திரைக்கு ஒப்பிடப்படுகிறார். ஆக்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:3 எபிரேயர் 12:29 வாசித்து பார்த்தால் பரிசுத்தாவினவர் அக்னிக்கு ஒப்பிடப்படுகிறார். எபேசியர் 1:14 பரிசுத்தாவினவர் அச்சாரத்துக்கு ஒப்பிடப்படுகிறார். ஆக பரிசுத்தாவினவர் காற்று, தண்ணீர், எண்ணெய், புறா, முத்திரை, அக்னி, அச்சாரம், 7 வடிவங்களிலே 7 விதங்களிலே பரிசுத்தாவினவர் நமக்கு உருவகப்படுத்தப்படுகிறார். பரிசுத்தாவினவரை நாம் துக்கப்படுத்த முடியும், ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர் என்பதை சொல்லிட்டேன். இனிதான் நாம் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆற்றும் அருண் பணிகள் 10 காரியங்களை குறித்து வேக வேகமாக நாம் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் குறித்த அறிவில் நாம் வளர்ந்து ஆவியானோடு இணைந்து இசைந்து வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் சொல்ற கவனிங்க, நீங்களும் தீர்க்கதரிசி சொல்லலாம், ஹூவர் பிலீவ் இன், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். யாரெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனாக விசுவசித்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். சோ என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை நீங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பது. எப்படி என்று நீங்க கேட்கலாம், என கவனிங்க, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தீர்க்க தரிசன ஆவியானவர். தீர்க்கதரிசி என்கிற அழைப்பு வேறு, சொல்லுவார் 5 விதமான ஊழியம், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மீட்பர்கள், போதர், அழைப்பு புறப்பட்டு. ஆனால் தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொல்ல முடியும். சோ ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் தீர்க்க தரிசன ஆவியானவர். சோ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு தீர்க்க தரிசனங்களை தர முடியும். ஆனாலும் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகளும் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. ஆகவே சகலமும் சபையிலே ஒழுங்கும் குறவுமாக இருக்கப்படுவது என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. சரி, இப்பொழுது நாம் பார்க்க போறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இருந்து ஆற்றும் அருட்பணிகள் 10. நேரம் போறபடியால் நாம் சீக்கிரமாய் போகும். Number 1 நாம் வாசிப்போம். 1 Peter 2:2 வேலை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Peter 2:2 வாசிப்போம்.
பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும்
ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலும் சோ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆட்டுகிற அருட்பணிகளில Number 1 இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா, நமக்குள்ளே தங்கி இருந்து நம்ம என்ன செய்யறாரு, பரிசுத்தமாக்குற. அலங்கோலமாக, அசுத்தமாக, அந்தகாரமாக இருந்த நம்மை வெளிச்சமாக, உணர்வுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, தூய்மையுள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு மாபெரும் பணியை என்றைக்கு நமக்குள்ள ஆவியானவர் வந்தாரோ அன்றையில இருந்து இன்று வரைக்கும் until we die, நாம் இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆற்றுகிற மிக முக்கியமான ஒரு அருட்பணி என்னவென்றால், நம்மை பரிசுத்தமாக்குறாரு, நம்மை தூய்மையாக்குறாரு, நம்மை சுத்தமாக்குறாரு. இயற்கையாகவே நம்முடைய சாயல் பாவ சாயலே. இயற்கையாகவே நாம் பாவிகளாக இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகவே நம் எல்லாருக்குள்ளேயும் பாவ சுபாவங்கள் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டாலும், இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டாலும், பாவ சுபாவம் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் ஒருவரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறபடியால் தான் இன்று வரைக்கும் நாம் அவ்வப்போது சில பாவங்களை தேவனுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்மை பரிசுத்தமாக்குறார். நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி தூய்மையாக்கி தூய்மையாக்கி எங்க கொண்டு போறாரு? இயேசுவுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்கு. அதுதான் அவருடைய இலக்கு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியான இலக்கு என்ன? தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவது, நம்மை மறுவப்படுத்துறதே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆட்டுகிற மிக பிரதான ஒரு அருட்படி என்பதை நாம் மறுக்க கூடாது. எனக்கு அறிமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்க தூய்மையாக்க நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இப்படியாக சொன்னார், என்னுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனோடு போராடுறதில்லை. ஆகவே தேவ ஆவியானவரோடு நாம் போராடாதபடி, அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு போராடாதபடி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசைந்து தேவனுடைய வசனங்களுக்கு விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய தூய்மை ஆக்குதல் நமக்குள்ளே வர, கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வர, பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு, பரிசுத்தத்திலே ஒரு வாஞ்சை, பொய்யிலே ஒரு வெறுப்பு, உண்மையிலே ஒரு விருப்பம், உலகத்துக்கு அடுத்த நாட்டங்களில் நாம குறைந்து தேவனுக்கு அடுத்த விருப்பங்கள் நமக்குள்ளே பெருக சொல்ல போனால், நம்முடைய பழைய மனுஷீக சாயல் நமக்குள்ளே மறித்து அல்லது மறைந்து தேவ சாயல் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வெளிப்பட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை பரிபூர்ணமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இவனை கவனிக்க, எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு நாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரோட நாம இசைந்து போகிறோமோ, எந்த அளவுக்கு தேவ ஆவியானவருக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். ஒரு காரியம் சொல்ற கவனிங்க, The Holy Spirit is very soft. ஆவியானவர் சொல்ற நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவர், மிகவும் மென்மையானவர், மிகவும் மென்மையானவர். இலகுவிலே அவரை துக்கப்படுத்த முடியும். ஆகவேதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு தடவையும் நாம் பாவம் செய்யும் போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை என்ன செய்யறோம்? துக்கப்படுத்துவோம். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், இதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்றும் நாம் கொரிந்தியர்களில் தேவனுடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோமா? இல்லை. இந்த ஆலயம் தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற, இந்த சரீரம் தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இதை சுத்தமாக பாதுகாக்கும்படி ஒரு மாபெரும் பொறுப்பு நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் அருவறுப்புகளை கண்டு விலக வேண்டும், பாவத்துக்கு விலக்கி தங்களை பரிசுத்தமாக காத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய சுய பலத்திலே இயலாத ஒரு காரியம், சொந்த பலத்திலே நம்மால முடியாத காரியம். ஆகவேதான் தேவன் தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறாரு. நாம் கிறிஸ்துவை போல மாறவும், தூய்மையான ஒரு வாழ்க்கை நடத்தவும், பரிசுத்தமாய் வாழவும், இந்த பரிசுத்தமான வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறி 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 மாறி 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 மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதை நாம் தெளிவாக உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். உலகம் இதை காணாது என்று முதலே நமக்கு நான் வாசித்த வசனத்தில் இயேசு சொல்ல, உலகம் அவரை அறியாது, ஆனால் அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருந்து அவர் உங்களை நடத்தபடியால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறாரே. ஆனாலும் இன்னும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியான பரிசுத்தாவனை குறித்த அறிவு இல்லாதபடியால் தான் அவர்கள் அடிக்கடி தடுமாறுறதும் விழுந்து விழுந்து எழும்புறதும் பின்மார்க்கமாக போறதும் சோரமாக போறதும் பாவத்தில் விடுறதுக்கும் அதுவும் ஒரு பிரதான காரணம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே கருமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆட்டுகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் நம்மை தூய்மையாக்குறார். நம்முடைய சிந்தனைகள் அருவறுப்பாக இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் அசுத்தமாக இருக்கிறது, எண்ணங்கள் அலங்கோலமாக இருக்கிறது. நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறார். ஐயா, உன்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நீ பிஹேவ் பண்ற. உன்னுடைய உள்ளான மனுஷன் எப்படியோ அப்படியேதான் வெளியிலே நீ இருக்கிற. உள்ளே துக்கம் இருந்தா வெளியிலே நமக்கு துக்கம் வரும். நம்முடைய முகமே அதுக்கு the face is the index of the mind என்று சொல்றார்களே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. உள்ளே துக்கமாக இருந்தா முகத்தில் தெரியுது. உள்ள சந்தோஷம் இருந்தா அதுவும் முகத்தில் தெரியுது. கோபம் வந்தா அதுவும் முகத்தில் தெரியுது. முகநாடியெல்லாம் வேறுபடுது. அழகாக இருக்கிற முகம் சிரிச்சா அழகாக இருக்குது, கோபம் வந்தா அலங்கோலமாக இருக்கு. ஆனா நம்ம முகம் தான் சந்தேகமே. ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆற்றுகிற பெரும் பணி நம்மை தூய்மையாக்க, நம்முடைய நினைவுகள் தூய்மையாகணும். சிஸ்டர் பிரதர், தேவனை குறித்த அறிவு பெருகணும். மட்டுமல்ல, நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் தூய்மையாக வேண்டும். உடைய நினைவுகள் சிந்தனைகள் தூய்மையாக இருக்குமாக இருந்தால் உடைய பேச்சு தூய்மையாக இருக்கும். உடைய பேச்சு தூய்மையாக இருந்தால் உடைய செய்கைகள், உடைய வழிபாடுகள், உடைய கிரியைகள், உடைய செய்கைகள், வெளிக்காரியங்கள் சரியாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், தூய்மையாக. ஆகவேதான் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று ஆண்டவுடைய வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே நம்முடைய இருதயத்தில் பொல்லாத நினைவுகள் இங்கு இப்பொழுது இருக்கும் போதே நம்முடைய இருதயத்தில் என்னென்ன நினைவுகள் இருக்கிறது, என்னென்ன யோசனைகள் இருக்கிறது என்பதை நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரே. ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார், என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம், என் இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகளும் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக, தூய்மையாக இருப்பதாக, செம்மையாக இருப்பதாக. நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் நினைவுகள் மற்றவர்கள் அறியார்கள், ஆனால் தேவன் அறிவார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவைகளையெல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரே. ஆகவே நம்முடைய நினைவுகள் சுத்தமாக, எண்ணங்கள் யோசனைகள் சுத்தமாக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும். தேவ ஆவியானவர் நம்முடைய நினைவுகள் எண்ணங்களை தூய்மையாக்க முடியுமே ஒழிய மற்றவர்களால் உன்னுடைய எண்ணங்களை தூய்மையாக்க முடியாது. உன்னாலும் உடைய நினைவுகளை சுத்தமாக்க முடியாது. உனக்குள்ளே நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியான உறவியால் தான் உடைய பொல்லாத நினைவுகளையும் அசுத்த நினைவுகளையும் அலங்கோல நினைவுகளையும் அந்தகார நினைவுகளை மாற்றியமைக்க முடியும் என்கின்ற சத்தியத்தை திட்டமாக இன்றைக்கு நான் உனக்கு போதிக்கிறேன். ஆகவே உனக்கும் எனக்கும் தேவை பரிசுத்த ஆவியாடைய நிரப்பு தான். So we have to fill with the power of the Holy Spirit. தேவ ஆவியால நாம நிரப்பப்படுவோம். பெந்தெகோஸ்து அனுபவம் நமக்கு தேவை. சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆட்டுகிற முதல் காரியம் நம்மை அவர் தூய்மையாக்குறாரு, பரிசுத்தமாக்குறார். நம்பர் டூ, ஆவியானவர் நமக்குள் இருந்து செய்கிற இரண்டாவது காரியம் யோவான் 16:8 யோவான் 16 எல்லா இடத்துக்கு கொள்ளுங்க. இந்த யோவான் 16 14 அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவதை குறித்து அதிகபாச்சிருக்க. இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இன் பிட்வீன் இதற்கு இடையில தயவு செய்து கவனிங்க. நாம் பரிசுத்தாவினரை அதிகமாக வாஞ்சிக்கிறதுக்கு விரும்புறதுக்கு மிக பிரதான காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நான் போய் உங்களுக்கு வேறொரு பேற்றுவாளனை அனுப்புவேன், நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பிதா உங்களோடு கூட இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவார். அப்ப இயேசு போன பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவுடைய ஊழியம் முடிந்து அவர் அவருடைய மனுஷீக ஊழியம் முடிந்து அவர் பிதாவின் வலது பாசத்தில் போய் உட்கார்ந்த பிற்பாடு திருத்துவத்தை மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருக்கிறார். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் போது சபைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் சபையோடு புறப்பட்டு போகிறார். மனவாளனுடைய வருகைக்காக மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற பாரிய பொறுப்பிலே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமத்திலே ஆவியானவர் குறித்து ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்திலும் நீங்க பார்த்து சொன்னால் ஆவியின் மனவாட்டியும் வா என்பார்கள் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்தாவுடைய கிரியைகள் பரிசுத்தாவுடைய காரியங்களை குறித்து தெளிவாய் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவரை குறித்து அதிகமாக பரிசுத்தாவனை குறித்து அதிக காரியங்களை இயேசுதான் நமக்கு
உணர்த்துவார்.
அதே அதிகாரத்துல அந்த 16 அதிகாரத்துல 8 11
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
என்ன செய்வார? கண்டித்து உணர்த்துவார். சோ முதலாவது நம்மை பரிசுத்தமாக்குறார் ஆவியானவர். நம்பர் 2, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது பரிசுத்தாவினர். இன்றைக்கு ஏன் சிலருக்குள்ள பாவம் செய்தாலும் உணர்வு இல்லை, மரக்கட்ட போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அசைவே இல்லை, உணர்வே இல்லை. பாவம் செஞ்சாலும் கல்லு போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஒரு நெருக்கமான வாழ்வு அவளுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியோட வாழ்த்துல அவளுக்குள்ள இல்லை. தேவ ஆவியனோட ஒரு நெருங்கின வாழ்வு அவளுக்குள்ள இல்லை. அந்த ஃபெலோஷிப் அவளுக்குள்ள இல்லை. அது பரிசுத்த ஆவியனோர் நமக்குள்ள இருந்து அவர் செய்கிற முக்கியமான காரியங்கள் ஒன்று என்ன? நாம் பாவம் செய்யும் போது நம்ம பாவத்தை குறித்து என்ன கண்டித்து உணர்த்த. சிஸ்டர், பிரதர், தங்கச்சி மாறு, தம்பி மாறு, நீங்க பாவம் செய்யறதுக்கு முதல் ஆவியானவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நீ அப்படி செய்யாத இது பாவம், இப்படி செய்யாத இது தப்பு, இது பாவம், இது பிழை, இது தவறு, இது கூடாது என்று சொல்லி ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? அதை மீறி, அந்த உணர்த்துதலை நாம் மீறித்தான் நாம் பாவம் செய்யறோம். முதலே சொன்னேன், ஆவியானவர் ரொம்ப சொத்தான், நெடுகள் நம்மோடு போராடி கொண்டே இருக்க மாட்டார். நெடுகள் சொல்லிக்கொண்டே செய்யப்படுறது பாவம் 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 சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார். ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு உணர்த்துவார், கண்டிப்பார். மகனே, இப்படி செய்யாது, செய்யாத, இப்படி இந்த இடத்துக்கு போகாத, இதை பார்க்காத, இப்படி செய்யாதுன்னு சொல்லி உள்ளே இருந்து நமக்குள்ள ஒரு கண்டிப்பு இருக்கு. கண்டிப்பு இருந்தே ஆக வேண்டாம். I don't speak about your experience, I speak the word of God. நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல நாம் தேவனோடு வாழுகிறது, சத்தியத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் வாழணும். அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளணும். இல்லது போனா நாம் ஓரம் போறது திண்ணம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கண்டித்து உணர்த்துறதையும் நாம் மீறி நாம் பாவம் செய்ய முடியும், பாவம் செய்கிறோம். ஆமாவே நான் சொல்றேன் கேளுங்க, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் பாவம் செய்ய முடியும். சில பேர் சொல்றாங்க, சில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும், எப்படி பாவம் செய்ய? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்கிறார், தடை செய்கிறார், உணர்த்துகிறார், கண்டிக்கிறார். உணர்த்துக, உள்ளே ஒரு குரல் கேட்கிறது, மகனே செய்யாத, மகனே போகாத, இப்படி செய்யாத, இப்படி பேசாத, இப்படி பார்க்காத, இப்படி நடக்காதேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, ஒரு உந்துதல் இருக்குது. நமக்குள்ளே அந்த உணர்வு இருக்குது, உணர்வு இருக்குது. ஆனா நாம் என்ன செய்யறோம்? அந்த குரலையும் மீறி நம்முடைய மாமிசத்துக்கு இடம் கொடுத்து நாம் என்ன செய்யறோம்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். அதுதான் நம்ம ஆவியானவர் துக்கப்படுத்துறோம். ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ செய்தது தப்பு 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 தப்பு. நான் இன்னொரு காரியம் கூட சொல்லணும், எந்த ஒரு ரெஸ்புக்குள் எந்த ஒரு ஒரு மரியாதை உள்ள ஒரு நபரும் ஒரு காரியத்தை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ரெண்டு ஒரு தடவை உங்களுக்கு சொல்லுவார், கேட்கல விடுறார். பரிசுத்த ஆவியானவர் நெடுக ஒரு காரியத்தை குறித்து தப்பு 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 சொல்லிட்டே இருக்க மாட்டார். தரம் நமக்குள்ள உணர்த்துவார், நாம் அதை மீறி போய் செஞ்சா ஆவியானவரே செய்யறாரு, போயிட மாட்டார். நாம் அந்த குரலையும் அந்த உணர்த்துதனையும் மீறி நாம் ஒரு பாவத்தை செஞ்ச உடனே நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் விட்டுட்டு போயிட மாட்டார். சில பேர் என்ன சொல்றாங்க, என்ன சொல்லியிருக்கோம், அந்த பாஸ்டர் ஆவியானவர் என்ன விட்டு போயிட்டது போல உணர்றாங்க. அதான் நாம் அதை சொன்னேன், நம்முடைய உணர்வின் அடிப்படையில நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோமாக இருந்தால் அது மாபெரும் தப்பு. அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில நாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், நீங்கள் உள்ளே இருக்கிற ஆவியானவருடைய கண்டிப்பை மீறியும் போய் பாவம் செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உடனே உங்களை விட்டு அவர் விலகிறது அல்ல, போயிட மாட்டார். ஆனால் தேவனுக்கு விரோதமாக நீங்க தொடர்ந்து பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை விட்டு நீங்கி போறதுக்கு இடம் உண்டு. ஆனால் தேவ ஆவியானவர் உங்களை விட்டு விலகிறத நீங்க அறிய முடியாது. மேலதாளத்தோடும் சத்தத்தோடும் ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார், துக்கத்தோடு போயிடுறார். அதுக்கு பிறகு என்ன, நம்ம வளவு போல இருக்கிறது போல காட்டிக்கொள்வோம், ஆனா உள்ளேயோ ஆலயம் வறுமையா கிடைக்குது. இப்ப மற்றவன் பார்ப்பான், நமக்குள்ளே நம்ம ஆவியனோடு தேவனோடு இணைந்து வாழும் பொழுதுதான் பிசாசு நமக்கு பயப்படுறான். பிற நம்முடைய பலத்தையும் நம்முடைய திறமையும் கண்டு அவன் பயப்படுறான். பட் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியன் நம்ம விட்டு போயிட்டா மற்றவன் வந்து நம்மளை மேய்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ளே ஆவியனவர் தருகிற அந்த மெல்லிய உணர்த்துதலை கொஞ்சம் கவனி. இந்த உலக சத்தம் இந்த உலக காரியங்கள் அதிகமாக நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறபடியால் தேவ ஆவியுடைய உணர்த்துதலையும் சத்தத்தையும் கேட்க முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளும் உண்டு. நமக்குள்ளே உலக காரியங்கள் நிறைஞ்சு போய்கிடக்கு, நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த பூமிக்கு அடுத்ததாகவே இருக்கு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள். எப்படி தேவ ஆவியோடு பேசுறதா உணர முடியும்? தேவனோடு நாம் நெருங்கி நடக்கும் போதுதானே தேவ ஆவியோட குரல் நாம் கேட்க முடியும். தேவனோடு நாம் இசைந்து நடக்கும் போதுதானே பரிசுத்த ஆவியோட உணர்த்துதலை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் மறந்திருந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் அதை பேசல. நாம் தேவ ஆவியோடு ஒரு இணைந்த ஒரு நெருக்கமான ஒரு வாழ்வு நமக்கு தேவை என்று சத்தியத்துப்படி உங்களை சொல்றேன். ஆகவே என்ன கருமையான தேவ ஜனமே, தேவ ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். இப்ப நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இங்க உட்கார்ந்திருக்கவங்க எல்லாரையும் பார்த்து, பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்துகிற அனுபவம் எப்போதாவது உனக்கு இருக்க? எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளும் காரியங்கள் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன? நான் கடவுள் ஆண்டவரை நம்புறோம், நான் அதை குறித்து சொல்லல. தேவ ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துற அனுபவம் உனக்குள்ளே இருக்குதா? ஏதோ நாம வந்தோம் பாட்டு பாடுறோம் இயேசு நம்புறோம் போறது அல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். எழுதப்பட்டிருக்கிற தேவ வாக்கியங்கள் அனுபவம் நம்முடைய வாழ்விலே ஏனுங்க வரக்கூடாது, ஏன் வர முடியாது? நமக்கு என்னதான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் உணர்வில், என்னதான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாலும் நம்முடைய இருதயம் இணங்குறதில்லை, இடம் கொடுக்கிறது. நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தேவனுடைய வசனம் மாறாது, தேவனுடைய வார்த்தை மாறாது. ஏனென்றால் இந்த வார்த்தைகளே இறுதி நாட்களிலே நம்மை நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீ பாவம் செய்யாதபடி உனக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அதை உணர்ந்துகொள், அந்த உணர்வை பெற்றுக்கொள், அந்த சத்தத்தை அறிந்துகொள், பரிசுத்தாவுடன் இணைந்துகொள், இசைந்துகொள். நீயும் ஒரு பராக்கிரமசாலியாக மாற முடியும். நீயும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவானாக இருக்க முடியும். நீயும் தேவனோடு நெருங்கி வாழ முடியும். உன்னையும் தேவன் பயன்படுத்த முடியும். உன்னோடும் தேவன் பேச முடியும். உன்னையும் கர்த்தர் பலப்படுத்த முடியும். எப்பொழுது நாம் தேவ ஆவியோடு நெருங்கி இணைந்து இசைந்து நடக்கும் போது, வாழும் போதுதான். நம்பர் 3, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆட்டுகிற அருப்பணிகளிலே மூன்றாவது காரியம், நாம் சீக்கிரமா போவோம். ரோமர் 8:14, ரோமர் 8:14 வாசிங்க சீக்கிரம்.
மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
திரும்பபடி,
மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ,
தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரராய்,
அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். நன்றாக கவனிங்க, இயேசுவை நம்புற எல்லாரும் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணி ஏமாந்து போகாது. ஹலோ, இயேசுவை நம்புற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணி நம்பி ஏமாந்து போகாதீங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, எவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்கள், எவர்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நாம் வெற்றிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவியினால நடத்தப்படுற ஒரு அனுபவம் இருக்கணுமே. பர்சனல் ஸ்பிரிச்சு, நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்விலே இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். இதுதான் தேவனோட கர்த்தரோடு இசைந்திருக்கணும். அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறார். பாவத்தை மேற்கொள்வதன் ரகசியம் அதுதான், பரிசுத்தமாய் வாழ்வதன் ரகசியம் அதுதான். தேவனோடு இசைந்து வாழ், ஆவியனோடு இசைந்து வாழ், பரிசுத்தாவோட நெருக்கமான உருக்கமான உறவுக்குள்ள நீ கடந்து வர வேண்டும் என்று இங்க உட்கார்ந்திருக்கவங்களை எல்லோருக்கும் கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு தேவனுடைய நாமத்தில் கண்டிப்பாக நான் சொல்லுற ஒரு காரியம், ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கையை விட்டுவிடு. உலகத்தோடு ஒத்து போற வாழ்க்கையை விட்டுவிடு. பாவத்துக்கு வளைந்து கொடுக்கிற வாழ்க்கையை விட்டுவிடு. உள்ளும் வெளியிலும் தேவனுக்கு என்று பரிசுத்தமாக உண்மையாக வாழ்றதுக்குள்ளே ஒப்புக்கொண்டு அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் உன்னை நடத்த முடியும். உன் சொந்த புத்தியில நடந்தது போதும், உன் சுய புத்தியிலே சாய்ந்தது போதும், உங்க அறிவுக்கும் புத்திக்கும் தெரிந்தது போதும், அது சரி இது சரி அது போல இது போல என்று கதைத்ததும் சிந்தித்ததும் தீர்மானம் எடுத்ததும் போதும். இனிமேல் தேவ ஆவியானவர் நம்மை பூர்ணமாக நடத்துறதுக்கு நம்மை நாம விட்டுக் கொடுப்போமே, ஒப்பு கொடுப்போமே. இயேசு இந்த பூமியிலே மாமிசத்தில் வாழ்ந்த போது ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். அவரை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்கள் இந்த பூமியிலே இருக்கும் போது அவர்களை பரிசுத்தாவியர் வளர்த்தினார். இன்று வரைக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவனோடு நெருங்கி நடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். உனக்கும் இந்த அனுபவம் வேண்டும், எனக்கும் இந்த அனுபவம் வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சொந்த புத்தியிலே நடத்தப்படக்கூடாது, மற்றவருடைய புத்தியிலும் நாம் நடக்கக்கூடாது. தேவ ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வழிகளை நாம் உணர முடியும். அப்பொழுதுதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய வழிகளை நாம் கண்டுகொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்த வேண்டும், என்னை வழிநடத்த வேண்டும். அந்த அனுபவம் எனக்குள்ள வரவும் அதற்காக நான் உருக்கமாக ஊக்கமாக உண்மையாக ஆண்டவர் நோக்கி ஏன் ஜெபிக்க, ஆண்டவர் இந்த வேதத்தில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அப்பா, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு பூமி இருக்கிற கஞ்சல்களை குப்பைகளாலும் கூட இருதயத்தை நிரப்பாதருங்க. இந்த கேட்டுக்கு போற வாசல் விரிவும் விசாலமாக இருக்குது. அதன் வழியாக நரகத்துக்கு போகிற வாசல் அதில் விரிவும் விசாலமாக இருக்குது. அதன் வழியாக போகிறவர்கள் அநேகர், ஆனா ஜீவனுக்கு போற வாசல் விடுக்கவும் நெருக்கமாக இருக்குது. அதன் வழியாக போறவர் சிலர் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்ந்துண்டாகட்டும். அந்த சிலர்ல நீயும் நானும் ஒரு நபராக இருந்திரணும். நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால், இந்த பூமியில நீ உயிர் உள்ள ஒரு வாழ்வு நீ வாழ வேண்டுமா இருந்தால், இந்த பூமியில ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வு நீ வாழ வேண்டுமா இருந்தால், இந்த பூமியில நீயும் ஒரு மகிமையான ஜீவியம் செய்ய வேண்டுமா இருந்தால், உன்னையும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது, பாவ காரியங்கள் ஒளிந்து போகும். தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில தொக்கி நிற்கிறது நாம் பார்க்க முடியும். நம்முடைய சிந்தனைகள் தேவனை குறித்து சுத்தி சுழரும். நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய வசனத்தை சுத்தி சுத்தி வட்ட முடியும். ஆண்டவருக்காக எப்படி இன்னும் வாழ முடியும், கர்த்தருக்காக எதை செய்ய முடியும்? அறிந்து போன இந்த பூமி கடத்தவைகள் அல்ல, அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களான எதை செய்ய முடியும், எப்படி தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும், எப்படி ஆண்டவருக்காக? இப்படிப்பட்ட சிந்தனைகள் நினைவுகள் இருக்கிற மனுஷன் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறவனாக இருக்கிறான் என்று நான் உங்களை சொல்ல, அதை விட்டுட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களால நம்ம நிரப்பி வச்சுக்கொண்டு இயேசுவே தோத்திரம் என்றார். எப்படி எப்படி ஆவியோட வடத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம், எப்படி தேவ ஆவிய நம்ம நடத்துறது, இவைகளை சொல்லி சொல்லி சொன்னாலும் ஏன் நமக்குள்ள உணர்வு இல்லாமல் போச்சு? எவ்வளவு காலத்தில் நாம் இப்படி இருக்க போறோம்? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா வாயிலிருந்து ஒன்னு வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொன்னாரு. யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார்? சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தானே சொல்லியிருக்கிறார். வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்டு சபையில இருந்து அனலும் இல்லை குளிரும் விதுவெதுப்பான இல்லாம என்னதான் எத்தனை ஊழியர்கள் எத்தனை செய்தியை நாம் கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு திருப்பம் இல்லை. அதே டிகிரி தான், அதே நிலம், நோ சேஞ்ச், நோ டேட் ஓவர். நீங்க பேசுங்க, நான் இப்படியே இருப்பேன். அவ்வளோ எவ்வளவு காலம் நான் மற்றவங்களுக்கு பேசுறேன், உங்களுக்கு தான் பேசுறேன். தேவன் உங்களையும் அறிவார், என்னையும் அறிவார். நான் ஆண்டவரை எவரும் ஏமாற்ற முடியாது. எனக்கு அருமான தேவ ஜனமே, தேவ ஆவினாலே நடத்தப்படும் ஒரு வாழ்வு உனக்கு வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கார். உடைய வாழ்க்கை மாற வேண்டுமாக இருந்தால், உடைய ஜீவியத்தின் நோக்கங்கள் மாற வேணுமா இருந்தால், தேவ ஆவியினால் நடத்தப்பட உன்னை நீ ஒப்புக்கொடு. உடைய சிந்தனைகளும், உடைய நினைவுகளும், உடைய நோக்கங்களும், உன்னுடைய எண்ணங்களும், உடைய செய்களும் இந்த பூமி கடத்தவைகளாகவே இருக்கிறதா? திரும்பு என்று சொல்லுகிற மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவருக்கு நீ ஒப்புக்கொடு. தேவ ஆவியானவர் வடத்திலுக்கு விட்டுக்கொடு. He can change your life totally. கிறிஸ்து இயேசுவின் மேலிருந்து அதே ஆவியானவர் உன்னையும் மாற்ற முடியும், உன் ஜீவியத்தை திருப்ப முடியும், உன்னை புதிதாக்க முடியும். உன் உணர்வுகளை, உன் எண்ணங்கள், உன் நினைவுகள், உன் நோக்கங்கள், உன் சிந்தனைகளை மாற்ற முடியும், புதிதாக்க முடியும் இந்த பரிசுத்த ஆவியானவனால். இப்படியே காலங்கள் கரையுது, நாட்கள் போகுது. எப்போது நாம் மாறப்போறது, எப்பொழுது தேவ ஆவிய வடத்திற்கு நாம் விட்டுக் கொடுக்க போறோம்? டாக்டருக்கு மாத்திரம் நம்ம ஆண்டு முறை தேடிட்டு மறு நாட்கள் ஆறு நாட்களும் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? சிஸ்டர், உன்னோட மனசாட்சி உனக்கு சாட்சி. ஞாயிறு தவிர்ந்த ஆறு நாட்களில் நீ எப்படி வாழ்ற, நீ எங்க போற, என்ன செய்யற? ஒரு சப போதற்கு நீ மறைக்கலாம், ஆனால் உன்னை அழைத்த ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்க, மிகுதி ஆறு நாளும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த பூவிட நீங்க எப்படி வாழ்றீங்க? Everybody should be stand before the judgment seat of Christ. இந்த உலகத்தில் இருந்து நம்ம வேறு பிரித்திருக்கிறோம், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறோம். ஏராளமான இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கு, தன்னுடையவர்களாக இருக்கும்படி உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டாரு. அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமா நடந்து பரலோக ஆட்சியை சுதந்திரிக்க வேண்டாம். அழைக்கப்பட்டும் அபிஷேகிக்கப்பட்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் பின்வாங்கி போனால் எவ்வளவு பெரிய பரிதாபம்! ஆவிதான் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா என் வாயில் இருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். மட்டுமல்ல, நீ உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்தவனா போற, பார்வைக்கு உயிர் உள்ள போல இருக்க, ஆனா உள்ளேயும் செத்து போயிருக்கிறார். யாரு காண்டவர் இந்த வார்த்தை சொன்னாரு? சபு எடுக்க தெரிந்த ஜனங்களுக்கு அனுப்புற. எவ்வளவு பரிதாபம்! அப்படின்னா சபையில எத்தனை பேர் உள்ளே செத்து போயிருந்திருக்கிறார். அந்த நிலைமை நம்முடைய சபைக்கு வரக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் ஒருவரும் உள்ளே செத்தவர்களாக இருக்கக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற ஒருவரும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது என்கின்ற பாரத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானப்படுத்தி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் உள்ள அந்த மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து வர வேண்டும். இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியாளுக்குள்ள விட்டுக் கொடுக்க ஒப்பு கொடுக்கணும். நீங்களும் நானும் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே நீர் என்ன நடத்துங்க, இந்த நாள் முழுவதும் நீர் என்ன நடத்துங்கப்பா, ஒப்பு கொடுங்க ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவரே என் சிந்தனைகளை நினைவுகள் என் வாழ்க்கையின் காலம் எல்லாவற்றையும் நான் உமக்கு ஒப்பு கொடுங்க. நீர் என்ன நடத்துங்க, நீங்க ஒப்புக்கொடு ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். நீ போகிடம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆவியானவரே என்னை நடத்துங்க, இந்த நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் நடத்துங்க. இவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் நமக்கு சரியது பிழையது என்பதை காட்டிக் கொடுக்கும். சண்டை சில நேரங்களில் நமக்கு முடிவெடுக்கிறது கஷ்டமா இருக்கு. பாரு, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் சில நேரத்தில் நமக்கு தெரியல. ஆனா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு எல்லாம் வணிகம். இந்த ஆவியானோடு நாம இசைந்து நடந்துட்டா இதுகளெல்லாம் நாம் கண்டுபிடிக்க முடியும், ஊடுருவி பார்க்க முடியும். உள்ளே என்ன போகுது என்பதை முழுவதும் தெரியாவிட்டாலும் நமக்கு தெரிய வேண்டிய அளவுக்கு நமக்கு தெரியப்படுத்துறது இந்த ஆவியானுடைய செயல்கள். மறந்துடும் இந்த பொல்லாத உலகத்துல, பாவ நிறைந்த இந்த உலகத்துல, அசுத்தமான இந்த உலகத்துல நீ தேவனுக்காக வாழ்வனுமாக இருந்தார், கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்வனுமா இருந்தார், இந்த பரிசுத்த ஒரு வடத்தல் உனக்கும் எனக்கும் மிக முக்கியம். நம்பர் 4, யோவான் 14:26 சீக்கிரம் வாருங்கள். யோவான் 14:26 படி.
யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு
நினைப்பூட்டுவார்.
அடுத்த காரியம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரோ நினைப்பூட்ட நினைவுபடுத்துறார். சில நேரங்கள்ல நமக்கு சிலர் தேவையா இருக்கிறது எல்லாம் சில காரியங்களை நினைப்பூட்டுறதுக்கு. நான் இந்த மனைவிக்கு சில நேரங்களை சொல்றேன், இந்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு நினைவுப்படுத்தி. சில பேர் சில காரியங்கள் சொல்லி சொல்ற இந்த காரியம் குறித்து எனக்கு ரிமைண்ட் பண்ணி இருக்க நினைவுப்படுத்தி விடு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளீடு செய்யற ஒரு முக்கியமான இதுகள் எல்லாம் நாம தெரியாம இருக்கிறபடியால் தான் நாம சில இடங்களில் ஃபெயிலியரா ஆண்டு வாழ்ற வாழ்க்கை. அப்ப நமக்குள்ள இருந்து ஆவணம் செய்கிற இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்ன, நமக்கு நினைப்பூட்டுகிறார். ரிமைண்டர், நினைப்பூட்டுகிறார், நினைப்பூட்டுகிறார். சரி, என்னத்தை குறித்து நினைப்பூட்டுகிறாரா, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியங்களை, ஆண்டவர் இயேசு நமக்கு போதித்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவனை கவனிங்க, நான் ஒரு போத ஆண்டோட வேதத்தை போதிக்கிறேன். இவனை கவனிங்க, இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வேத வாக்கியங்களையும் அடுத்து பேசக்கூடிய காரியங்களையும் எனக்குள்ள நினைப்பூட்டாவிட்டால் உண்மையிலும் உண்மையா நான் உங்களை சொல்றேன், எனக்கு பேச தெரியாது. நான் இலங்கையில் ஒரு பேச்சாளியாக இருந்து வந்தவனும் இல்லை, அங்க ஊர்ல இருந்து பேசுறது கற்றுக்கொண்டு வந்தவனும் இல்ல. மற்றவர்கள் பேசும்போது நான் இங்கிருந்து பார்த்து ரசித்து வந்தேன், எனக்கு பேச தெரியாது. ஆனா எப்படி பேசப்படும், எந்தெந்த வார்த்தைகளை பேசணும், எடுக்கிற சப்ஜெக்டுக்கு ஏற்றபடி வசனங்களை எங்கெங்கு கோக்குறது, எங்கெங்கு கனெக்ட் பண்றது, எங்க கட் பண்றது எல்லாம் நான் தேவனுக்கு முன்னா சொல்றேங்க. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தமானவர் எனக்கு போதிக்கிறபடியாலும் எனக்கு நினைப்புன்றபடியாலும் நான் உங்களுக்கு பேசுறேன். உள்ள நமக்குள்ள இருக்க இந்த ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்தாட்டா மற்றவளை பற்றி எனக்கு தெரியாது. என்ன பற்றி நான் சொல்றேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டாவிட்டால் போதிக்காவிட்டால் என்னால போதிக்க முடியாது. அப்படி போதிக்க நான் விரும்பவும் இல்லை. இது மாத்திரமா நீங்க ஜெபிக்க போங்க. ஜெபத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் எல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் தேவ வசனத்தை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி கூட உள்ளத்துல கொண்டு போடுவார் தெரியுமா. ஹலோ, சில நேரத்தில் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், சில நேரம் பல நேரத்தில் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா பாட்டெல்லாம் ஜோயிண்டா வருமுங்க, ஒன்றுக்கு பின்ன ஒன்றாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எனக்கு தெரியும் அது எங்கிருந்தெல்லாம் வருதுன்னு, எப்படி எங்கிருந்தெல்லாம் அந்த வசனம் வருது என்றுதான் எனக்கு தெரியும், எங்கிருந்து சப்ஜெக்ட் வருது அப்படின்னு கண்டுபிடிப்பேன். சொல்றத கேளுங்க, இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நினைப்போடுகிறார். ஜெபிக்கும், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். அப்ப நாம் செய்ய போற ஜெபத்தை தேவ வசனத்தின் அடிப்படையில் கோட் பண்ணி ஜெபிக்கிறது பவர்ஃபுல் பிரேயர். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, எப்படி அவர்கள் ஜெபித்திருக்கார்கள். தேவ வசனங்களை கோட் பண்ணி ஜெபித்திருக்கார்கள், வேத வசனங்களை வைத்து ஜெபிக்கிட்டுக்கா. நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுடைய ஜெபம் ஒரு பவர்ஃபுல் பிரேயராக, ஒரு வல்லமுள்ள ஜெபமாக இருக்கணுமா இருந்தால் எப்பொழுதும் வேத வசனத்தை மையமாக வைத்து ஜெபிங்க. வேத வசனத்தை உங்களுடைய ஜெபத்தில் சேர்த்து ஜெபிங்க. ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறே எனக்கு செய்யுங்க, இப்படி நீ சொல்லியிருக்கிறே செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் மீறவே மாட்டார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செய்கிற இன்னும் ஒரு காரியம், நாம் ஜெபிக்க போனால் ஏற்றபடி நமக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிற நமக்குள்ள இருந்து என்ன வார்த்தைகளை பேசுறது, என்னென்ன வசனத்தை சேர்க்கிறது, எப்படியாக ஜெபிக்கிறதெல்லாம் நமக்கு உதவி செய்கிற, நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நபர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை மறந்து சொந்த புத்தியில ஜெபிக்கிறது விட்டுடு. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு ஜெபிக்க உதவி செய்வார், நினைப்பூட்டுவார். மன கஷ்டங்களும் நம்முடைய இருதயத்தை நிறைத்திருக்கும் போது நமக்கு சரியாக ஜெபிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனா அந்த நேரங்களிலெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு சரியான வார்த்தைகளை தந்து சரியான விதத்துல ஜெபிக்க நமக்கு உதவி செய்யறார். வேத வாக்கியங்களை நமக்கு நினைப்போட்டுகிறார். சில நெருக்கமான சூழல் எல்லாம் திடீரென சில வேத வசனங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஏன் தெரியுமா? உங்க இருக்கிற சூழ்நிலை உங்களை பலப்படுத்துறது. அந்த வேத வாக்கியங்களை தேவ ஆவியானவர் உங்க நினைவில் கொண்டு வந்து அதை சிந்திக்க வச்சு அந்த வசனத்துல உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். சோர்ந்து போயிருந்தால் அந்த சோர்ந்து போகிறதுக்கு நேரத்துக்கு ஏற்ற வசனங்களை நமக்குள்ளே நினைவுக்கு கொண்டு வருவார். வியாதியாக இருந்தால் வியாதி கேட்ட வசனங்களை நமக்குள்ள கொண்டு வருவார். நாம் நெருக்கடிகள் இருந்தால் அந்த நெருக்கடிகளை கேட்டு விசாரணை, நம்முடைய தேவை இருந்தால் தேவை கேட்டு, இப்படி நமக்கு தேவையான வேத வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நமக்குள்ள இருந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பார், நினைப்பூட்டிக் கொண்டிருப்பார். இது நீங்க நினைக்கூடாது உங்களுடைய சொந்த புத்தியிலிருந்து வாருதல். நோ 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 நோ, நமக்குள்ளே இருக்கிற நபர் பரிசுத்த ஆவியானவரே நேரத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற தேவ வாக்கியங்களை நம்முடைய மனதுக்குள்ளே நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. ஆவே தேவ ஆவியோடு நாம் இணைந்து இசைந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆடு நாம திரும்பிட்டு போகணும். அடுத்த காரியம் யோவான் 16:13, சீக்கிரம் படிக்க. யோவான் 16:13,
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அடுத்து ஆவியானவர் நமக்குள்ள செய்யற காரியம் என்ன? நமக்கு முதலாவது இதுக்கு முன்னா பார்த்தோம், நமக்கு சகல வாக்கியங்களையும் அவர் என்ன செய்யறாரு, நினைவுபடுத்துறாரு. இங்கே சொல்லப்படுது இயேசு, இதெல்லாம் சொல்றது யாருங்க? நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அனுபவம் அறிவும் உங்களை சகல சத்தியத்துக்குள் என்ன செய்வார், வழி நடத்துவார். ஆகவே ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? நாம் சத்தியத்தின்படி வாழ வேண்டுமாக இருந்தால், நாம் தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டுமா இருந்தால், நமக்கு யாருடைய பலம் வேணும், யாருடைய உதவி வேணும்? பரிசுத்த ஆவியோட உதவி, பரிசுத்தாவுடைய வடத்தல், பரிசுத்தாவுடைய பலம் நமக்கு வேணும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் சகல சத்தியத்துக்குள்ளும் வாழவே முடியாது, முடியாது, முடியாது. இங்க நீங்க வடிவ கமிழ்ச்சி பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்ம வழி நடத்த வந்துவிட்டார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே. எனக்கு அறிமானவர்களே, இந்த ஆவியானவரை நமக்குள்ள நாம வச்சுக்கொண்டு நாம இப்ப என்ன செய்யணும் என்றால், வேதத்துல சில வசனங்களுக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோம், சில வசனங்களை ரொம்ப விருக்கமாக படித்துக் கொள்கிறோம், சில வசனங்களை ரொம்ப பிளெக்சிபிளாக இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்தமான சத்தியத்துக்களும் நம்மை நாம் என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். நம்ம சில நேரத்தில் நமக்கு முடியாத காரியம், சில நேரத்தில் வேத வசனங்களை நமக்கு கை கொள்றதுக்கு நம்முடைய மாமிசம் தடையா இருக்கும். தெரியுமா? ஹலோ, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்க. இது இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு அளவுக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர் நாம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருக்கிற, உங்க வீட்டுக்காரரை போய் கேட்டு பாருங்க எப்படி இருக்கிற வீட்டுல. இங்க நம்ம சபையில் இருக்கும் போது பயபக்தியாக இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படியே நாம வீட்டிலும் இருந்து விட்டால் வீடே கோயிலாக சேச்சாக மாறிடும். இங்க நாம காக்கிற பரிசுத்தத்தை ஏன் வீட்டுல நாம காக்கிறோம் இல்ல? இங்க பாக்குற பரிசுத்தத்தை ஏன் வேலை செய்யறதுல பாக்குறோம் இல்ல? நம்ம சீண்டதுக்கண்டே பிசாது ரெண்டு பேரை வச்சிருப்பான். நம்ம செக் பண்ணி பாக்குறது, நம்ம கோபத்தை, நம்ம பேசுநாட்டை தொட்டு பாக்குறது, ரெண்டு பேர் நம்முடைய தரக்கூடாத இடங்களை தொட்டுட்டான், உடனே நமக்கு வருது என்ன கோபம். இப்ப இந்த கோபம் வந்துட்டா நம்மட முகநாடி எல்லாம் என்ன போயிடுது, மாறி போயிடுது. முகநாடி மாறினா, முகநாடி மாறினா தான் போதாதா, நம்முடைய என்ன பேச்சு ஸ்டைல், நம்முடைய டயலக்ட் ஸ்டைல், நம்முடைய பேச்சு தன்மையெல்லாம் மாறி போயிரு. அதுக்கு பிறகு நம்முடைய வாயில இருந்து அந்த கோபம் அடங்கும் வரைக்கும் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்முடைய வாயிலிருந்து வருகிற என்ன சிந்த மொழிகள் எல்லாம் நாம சொல்லி விவரிக்கவே முடியாது. எத்தனை பேர் இல்லையா யோசிப்பார், என்னோட கோபம் வந்துட்டு, என்னைய நான் மறந்துட்டேன். யாருக்கு கோபம் வருதுல்ல? கோபம் நான் சொன்ன கோபம் வராத மனுஷன் இல்லை, கோபம் வரணும். கோபம் வராம மனுஷன் இல்லை, எல்லாரும் கோபம் வரும். ஆனா பாவம் செய்யாது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் என்ன செய்யணும்? இப்பதான் இப்ப சம்மர் பீரியடு, கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது சூரியன் அஸ்தமிக்கிறது. இப்ப நாம என்ன செய்யறோம், 10 மணி வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கட்டும், அப்ப நான் ஒப்புரவாகுவேன், அப்ப மனுஷியோட ஒப்புரவாகுவேன், அப்போது புருஷனோட ஒப்புரவாகுவேன். ஏதப்பா தோத்திரம் எப்ப செய்ய பாரு, இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. யார் ஏமாத்துறது, யார் ஏமா? சகல சத்தியத்துக்குள்ள நாம நடக்கணுமா இருந்தால் நமக்கு பரிசுத்தாவுடைய உதவி தேவை. நம்முடைய மாமிசம் நம்மை சத்தியத்தின் பாடி சத்தியத்தின்படி வாழ இடம் கொடுக்காது. நம்முடைய மாமிசம் பாவம் செய்யத்தான் இடம் கொடுக்குது, நம்முடைய மாமிசம் பாவம் செய்யத்தான் தூண்டுது. ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள் மனு செய்யறாரு, வழித்தர. ஆகவே என்னை கேட்டிருக்கிற சிஸ்டர் பிரதர், ஏன் நீ தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வழிநடத்த முடியாம வழி நடக்க முடியாது? இங்க பாருங்க, இங்க எல்லாருக்கும் ஒரே விதமான செய்தி தானே போகுது, எல்லாருக்கும் ஒரே விதமான வசனம் தானே போகுது. ஏன் சிலர் சத்தியத்தில வாழவும் சிலர் சத்தியத்துக்கு வெளியில வாழவும் காரணம் என்ன? யோவான் நிருபத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு வேற சந்தோஷம் இல்லை என்ற. இந்த தேவ சமூகத்தில் என்று நானும் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தின்படி வாழுகிறார்கள், சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்கிற வார்த்தைகளை நானும் பார்த்து மற்றவர்களால் சாட்சி சொல்லும் பொழுதுதான் தேவனுக்குள்ள நான் மகிழ்கிறேன், எனக்குள் இருக்கிற தேவ ஆவியானவரும் மகிழ்கிறார், தேவாதி தேவனும் மகிழ்கிறார். ஆகவே என கரிமானவர்களே, இந்த சபையில இருக்கும் வரைக்கும் தான் நாம் சத்தியத்துக்கு சாட்சிகள் அல்ல. ஆராதனை முடிந்து நாம் வீட்டை போய் நாளைக்கு நம்முடைய மாமூல் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது போதும், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவர் நம்ம வழத்தை பூர்ணமாக நம்ம அவனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீ என்னை சகல சத்தியத்துக்குள் வாழ, நான் உமக்கு விட்டு கொடுக்க, என் மாமிசத்துக்கு இடம் கொடுக்க நான் விருப்பம் இல்லை, நான் உமக்கு என்னை பூர்ணமாக ஒப்புக்கொடுக்க. ஹோலி ஸ்பிரிட் லீட் மீ இன்டு ஆல் ட்ரூத். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம வழிடத்தை ஆவியானவர் நமக்குள்ள வந்தது. இன்னைக்கு நாம சொல்றோம், எல்லாரையும் நான் மன்னிச்சிருவேன், ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளை மாத்திரம் நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியர் என்ன சொல்வார், ஆமா சபாஸ் நீ சொல்றது சார்தா அப்படின்னு சொல்லுவார். அப்படி சத்தியம் எங்க, வேதவசத்தை எங்க விட்டு, ஐயோ பாச நீங்க என்ன சொல்றீங்க, அவங்களை எப்படி நான் மன்னிக்கிறது, இவங்களை எப்படி மன்னிக்கிறது, இதை எப்படி மறக்கிறது, என்னால மறக்க முடியல அந்த வார்த்தைகளும் அந்த சம்பவம் என்ற மனசுக்கு வர 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 அந்த மனுஷன் மேலையும் அந்த மனுஷன் மேலையும் எனக்கு எரிச்சலும் கோபமும் பெருகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கும் நீங்க எப்படி சொல்ல முடியுமா, நான் மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் சொல்ல முடியும். ஏன் நம்மால சகல சத்தியத்துக்குள்ள நடக்க முடியல, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை பரிபூர்ணமாக விட்டுக் கொடுக்க. நான் திரும்பவும் சொல்றேன், சுபாவங்கள் மாற, சுபாவங்கள் மாற பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்க. அவை நாம் சகல சத்தியத்துக்குள் வளர்த்தோடு மறந்தால் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வளர்த்தல் மிக மிக அவசியம். போடுவோம் அடுத்ததுக்கு படி 16:13. பதினாறு, யோவான் பதினாறு பதிமூணு.
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்,
தாம்
கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
அது அண்டர்லைன் பண்ணுங்க, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு
அறிவிப்பார்.
இது செய்வார,
அறிவிப்பார்,
காண்பிப்பார். இனி வரப்போகிற காரியங்களை அறிந்து கொள்ள யாருக்கு விருப்பம் இல்லை? ஹலோ, அடுத்த வாழ்க்கை நடக்க போறது என்ன? ஹலோ, அடுத்தது என்ன? இதுதான் அன்றைய மாமன்னன் நேபுகாத் நேச்சாருக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் தான் வந்ததான். அவன் படுத்திருக்கும் போது அவன் தான் பெரிய ராஜா வந்தது. அவன் மண்டைக்குள்ள வந்ததா அவன் யோசிச்சானா அடுத்தது என்ன? இப்படி அவன் யோசிச்சு படுத்திருக்கும் போதுதான் அடுத்தது என்ன என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தார். அவன் பெரிய சொப்பனத்தை கண்டான், ஆனா சொப்பனவும் நினைவு இல்லை, அதுல அர்த்தமும் தெரியல. அதுக்குதான் அங்க ஒரு ஆளை வச்சிருந்தார் ஆண்டவர், மிஸ்டர் டேனியல் அங்க இருக்கிறாரு. இந்த சொப்பனத்தை அவருக்கு வெளிப்படுத்தவும், உலகத்திலே இனிமே நடக்க போற சம்பவங்களை நேபுகாத் நேச்சாருக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இருக்கிற நமக்கும் ஆண்டவர் வருகை வர தாமதித்தால் இனி வரப்போற சந்ததியும் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அன்றைய நேபுகாத் நேச்சாருக்கு இனி நடக்க போறது என்ன என்கின்ற எண்ணம் அவருக்குள்ளே உண்டாக ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை அவருக்கு கொடுக்க, தானியல் அங்கே வந்து அதை அவருக்கு வெளிப்படுத்த, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட, இன்றைக்கு நாம் எல்லோரும் கைகளில் வைத்திருக்கிறோமே. இனி நடக்க போறது என்ன? இங்கு நமக்கு வேதன் நமக்கு தெரிவிக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமூட்டா ஸ்தோத்திரம். ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற இயற்கையான விருப்பம் என்ன? இனி என்ன நடக்க போகுது? அதுக்குத்தான் மனுஷன் சாத்திர காலத்துல போறான். ஐயா சாத்திரியாரு சொல்லு, என்ன மனுஷனுக்குள்ள இருக்க விருப்பம் என்ன? அடுத்தது என்ன? என் எதிர்காலம் எப்படி இருக்கு? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு சொல்லுங்க. யாராவது சாத்திரம் சோதரக்கார சாத்திரக்காரத்துல ஓடுறான் பாரு, அவன் சாத்திரம் பார்க்கிறவனுக்கே தந்தை எதிர்காலம் தெரியல. அவன் இருந்து கிளியை வச்சிருக்கிறான், கோழியை வச்சிருக்கான், பூனையை வச்சிருக்கான், எதையெல்லாம் சொல்ல சொல்ல எதையோ சொல்லி 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 அவன் பிழைக்கிறான். புத்தியுள்ள மனுஷன், அதுக்கு படைச்ச மனுஷன் இதையெல்லாம் போய் கேட்கிறான். தன்னை எதிர்காலத்தை அறிஞ்சு கொள்ள, தன்னை எதிர்காலத்தை தன் கையில வைத்திருக்கிற தேவாதி தேவனத்துல போறதை விட்டுட்டு இவன் எங்க போறான்? சாத்திர காலத்துல போறான், கிளிகிட்ட போறான், வேற வேற எங்க போறான்? பூனை கோழிகிட்ட போறான். என்ற எதிர்காலத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல. அடுத்தது என்ன? எந்த வாழ்க்கையில் நடக்க போறது என்ன? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் விருப்பம் இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியணும். அடுத்து நடக்க போறது என்ன? யாராவது சொல்லுகிறார்களா? சொல்லுவார்களா? இப்ப என்ன கவனி, உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சு கொள்ளவும், இனி நடக்க போறதை அறிஞ்சு கொள்ளவும், சுப்பநட்சரலாக ஒருவர் இருக்கிறார். அது வேறு யாரும் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி. இனி வரப்போற காரியங்களை அறிவிக்க வல்ல ஒரே ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினம். உட வாழ்க்கையில சம்பவிக்க போறது என்ன? உன் குடும்பத்தில் நடக்க போறது என்ன? உட ஊழியம் எப்படியாவது இருக்க போகுது? நீ என்ன செய்ய தேவன் விரும்புகிறார்? உன் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? திட்டம் என்ன? இவைகளெல்லாம் உனக்கு அறிவிக்கிறதுக்காக உனக்குள்ள இருக்கிற ஒருவரை நீ மறந்துடாத. இவர் தான் பரிசுத்தாவி. இவ்வளவு பெரிய நபரை உள்ள வச்சுட்டு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளாம எங்க நாங்க ஓடுவான். அங்கு மிங்குமாக அலைவதேன், அங்கு மிங்கும் ஓடுவதேன். வரப்போற காரியங்களை நமக்கு வழிப்படுத்துறவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். போல் பதினான்கு பதினாறு படிக்க சீக்கிரம். யோவான் பதினான்கு பதினாறு, யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்,
என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்க
இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துவார்.
சத்திய ஆவியாகிய வேறொரு
தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு,
வேறொரு தேற்றரவாளர், அவர் தன்னை போல ஒருவர் என்பதை இங்கே இயேசு நமக்கு வடிவாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறாரா இல்லையா? வேறொரு தேற்றரவாளர், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்தியாவியாகிய வேறொரு தேற்றுவார். அப்ப இயேசு பிதாவை வேண்டிக் கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சோ இந்த ஆவியான குறித்து இங்க இயேசு என்ன சொல்றாரு? தேற்றரவாளன் என்ற ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. தேற்றரவாளன் ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அர்த்தம் என்ன? தேற்றுகிறோம். இது அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நம்முடைய உள்ளத்துல என்ன வருது? கவலை, துக்கம், வேதனை. உண்மைதான். ஆனால் உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், வேதனைகளும் துன்பங்களும் துக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உங்களை ஆட்டி தேற்றுவதற்காக உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்றார்? நம்மை தேற்றுகிறார், ஆட்டுகிறார், தேற்றுகிறார், ஆட்டுகிறார், தேற்றுகிறார். மனுஷனால் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆட்ட முடியாது, மனுஷனால் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியாது, மனுஷனால் நம்முடைய காயங்களை கட்ட முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோ நம்மை ஆட்டி தேட்டி நம்மை திடப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை தேற்றுவதற்காக, நம்மை ஆட்டுவதற்காக, நம்முடைய துக்கங்களில் நமக்கு ஆறுதல் தருவதற்காக தேவன் தன்னுடைய ஆவியானவரை நமக்குள்ள வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக படியுங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8. முக்கியமான ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ சில 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது
நீங்கள்
பலனடைந்து
எருசலேமிலும்
சமாரியாவிலும்
கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.
என்னவா இருப்பீங்களா? சாட்சியாக இருப்பீர்கள். You will be my witness. So we are the witness of Jesus Christ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். சரி, இப்ப பாருங்க, நாம் பரிசுத்தாவை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அடுத்து நமக்கு செய்யற காரியம் என்ன? கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ இந்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு? பலன் அளிக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பலம் நமக்கு எதற்கு? ஹலோ, நல்லா விளைக்கல. பரிசுத்தாவியிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சியா இருப்பேன். யாருங்க சொல்றது? இயேசு சொல்றாரு. ஐயா, இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருக்கும் நான் சொல்ற கேளுங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பரிசுத்தாவியிடத்துல வரும்பொழுது நீங்க என்ன செய்வீர்களோ பலமடைவீர்கள், 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 பலமடைந்து என்ன செய்வீர்கள்? எனக்கு சாட்சியா இருப்ப. இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ நமக்கு பரிசுத்த ஆவியுடைய பலம் மிக 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 அவசியம். இவனை கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே நாம் எல்லாருக்கும் தெரியும் கடைசியா வந்த நபர் யாருங்க? யோவான் ஸ்நானர். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே கடைசியாக வந்த தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானர். சரி, இந்த யோவான் ஸ்நானம் குறித்து ஒரு வார்த்தை சொல்ற தெரியுமா? பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்தில் குடியிருந்தார் என்று சொல்லப்பட்டது. எத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவன் குடியிருந்தான். எதற்காக தெரியுமா? வனாந்திரத்தில் இருந்து 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 தேவனோடு நெருங்கி உறவாடி 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 உன்னத பலத்தினாலே என்ன செய்தான்? நிரப்பப்பட்டு வந்தா ஒரு நாள் வழியில் அவனோட ஒரு டீம் இருக்கல, அவனோட ஒரு சபை இருக்கல, தனியொரு நபர், ஒரு நபர், ஒரு நபர், ஒரு நபர், ஒரு நபர் வனாந்திரத்தில் இருந்து ஆவியினால நிரப்பப்பட்டு 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 பலப்பட்டு 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 வந்தா ஒரு நாள் வழியில சிங்க போல வந்தான். வந்தான், பார்த்தா அங்க ஒரு கூட்டம் நிக்கிது. அது யார் தெரியுமா? அத பரிசேயர், சதுசேயர். இவங்களை பார்த்து இவன் இடி முழக்கம் போல பேசுற என்ன? விரியம் பாம்பு குட்டுகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டவன் யார்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாதிருங்கள். தேவன் இந்த கல்லிகளினாலே பிள்ளை தனக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதே கோடதியானது மரத்தின்கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இப்ப ஆண்டவரை இந்த மரங்களை குறித்தா கவலையா இருக்கிறார். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆகவே மனம் திரும்பு. யாருக்கு பார்த்து சொல்றாரு? யோவான். பரிசேயர், சதுசேயர், யூதர்களை பார்த்து மனம் திரும்பு. மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. டைரக்ட் அவட்டா. யாரா அவர்தான் வந்திருக்கான்? இவன் பேச்சு வித்தியாசமா இருக்குது, இவன் உடுப்பு வித்தியாசமா இருக்குது, இவன் கோலம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. யாருன்னு பார்த்தா மனம் திரும்பு. அவ்வளவு தைரியமாக யோவான் ஸ்நானகன் தனி ஒரு மனுஷனாக பேசுறதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருந்த ஆவி பலம் தான் காரணம். சோ நமக்கும் இந்த ஆவி பலம் வேணும். இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ எந்த மனுஷனுக்கும் பயப்படாமல் சாட்சி சொல்லவும் சாட்சியாய் வாழவும் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் பலம். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி, எல்லோரும் கல்லுகளோடு நிற்கிறார், குற்றமற்றவன். எல்லோரும் கல்லுகளோட சிறியோர் தொடக்கம் பெரியோர் வரை கல்லுகளை கையில வைத்து நொறு நிறந்து பல்ல கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது ஸ்தேவான் மேல கல்லறியலாம்னு சொல்லி அவர்களெல்லாம் கல்லறிய நிற்கும் போது இவன் தன்னை காத்து கொள்றதுக்கு வகை தேடையில்லை. அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கும் போது அவன் மேலே கல்லறிகிறார்கள். அந்த இடத்திலே யோவான் மறிக்கிறான். அந்த யோவான் மறித்த போது அவன் பரலோகத்தில் பிரவேசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்திலே நின்று அவனை வரவேற்கிறான். என்ன பெரிய அருமையான காட்சி! அவன் சொல்லுறான், இதோ தேவனுடைய குமாரன் பிதாவின் வலது பாசத்திலே நிற்கிறதை நான் காண்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதுதான் அவன் மேல என்ன செய்யறாங்க, கல்லறிறான். இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டுமா? அடிக்கடி நாம குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பி, அடிக்கடி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுற தன்மையிலிருந்து நாம் மனம் திரும்பி, ஆண்டவருக்கென்று ஒரு வல்லமை உள்ள உண்மையான உறுதியான சாட்சியாக நாம் வாழ வேண்டுமாக இருந்தால் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியுடைய பலம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல். பரிசுத்த ஆவியுடைய நிரப்பப்படும் போது பயங்கள் எல்லாம் பறந்து போறது. இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ நமக்கு பலம் தர. ஆகவே இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டுமா இருந்தால் மனுஷிக பலத்திலே நாம் சாட்சியாக வாழ முடியாது. நம்முடைய உள்ளான பலத்தில் தேவ ஆவியானவர் நமக்கு தர்ற பலத்திலே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ முடியும் என்கிற சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டாட்டு. இன்னொரு காரியம் நான் படித்து முடிப்புமா, ரோமர் 8:26-27 படிக்கலாமா? ரோமர் 8:26-27 ரோமர் 8:26-27
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி
செய்கிறார். போது போது பாரு, அடுத்து என்ன செய்யறாராம் ஆவியானவர் சொல்லுங்க. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்யறார். எங்க நான் கேட்கிறேன், உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து யாராவது சொல்ல முடியுமா எனக்கு பலவீனம் இல்லைன்னு சொல்லு? இஸ்தியா எனிபடி, எனக்குள்ள பலவீனமே இல்லைன்னு சொல்லுவோம்னு சொன்னா அது போய் நம்ம எல்லாருக்குள்ளும் இல்லை, ஏதோ ஒரு பலவீனம் இருக்குதான் செய்யுது. எனக்கு கவனிங்க, நாம் பலமாக இருக்கிற சில காரியங்களும் உண்டு, நாம பலவீனமாக இருக்கிற சில காரியங்களும் உண்டு. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், கேளுங்க 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 கேளுங்க. நீங்க முதலாவது உன்னை அறிந்து கொள்ளவும், முதல் உன் தேவனை நீ அறியணும், ரெண்டாவது உன்னை நீ அறியணும், மூணாவது உன் எதிரியை நீ அறியணும். உன்னை நீ அறியணும். அது எப்படி? நீ எங்க பலமாக இருக்கிறாய் என்றதையும் எங்க பலவீனமாக இருக்காது என்பதை உனக்கு தெரியும். உனக்கு தெரியும் நீ பலவீனமாக இருக்கிற காரியங்களிலே உன்னை பாதுகாத்துக் கொள்ள உனக்கு தெரியும். இல்லது போனால் அப்படிப்பட்ட காரியங்களிலே திரும்ப திரும்ப முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இங்கெல்லாம் வந்து பரிசுத்தாவின் டிரெக்டாக வந்து என் மகனே இதுக்குள்ள விழுந்துடாது என்று புரிஞ்சு நம்ம தள்ளிவிட மாட்டோம். ஏங்க, நமக்கு கமன் சென்ஸ் இல்லையா? So we have to use your common sense. நமக்கு பகுத்தறிவு இருக்குதே, நமக்கு பகுத்து சரிப்படி அறிகிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு புத்தியை வச்சிருக்கிறாரு. அவர்தான் பைபிள் சொல்றது, தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள். பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யறார். நம்ம எல்லாருக்கும் ஏதோ இடத்துல பலவீனம் இருக்குது. சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், ஒரு பலவீனம் எந்த இடங்களிலே எந்த ஏரியாவில பலவீனமாக இருக்கிறது கொஞ்சம் கண்டுபி, அந்த பலவீனமான ஏரியாக்களிலே உன்னை பாதுகாத்துக் கொள்ள ஜாக்கிரதா. ஏதாவது ஒரு காரியத்தில் பலவீனமாக இருக்கிறியா, அப்படிப்பட்ட இடங்களில் விட்டு கொஞ்சம் விலகிறதுக்கு முயற்சி செய், அது உனக்கு நல்லது. இல்லை என்று போட்டு போய் அதுல போய் ரெண்டு விழுந்து போட்டு, ஐயோ ஆண்டவரே சூழ்நிலை சரியில்லை விழுந்துட்டேன், அவங்களாலதான் நான் விழுந்தேன், இவங்களாலதான் நான் விழுந்தேன். இதையெல்லாம் அங்கிருந்து வருது, ஏன் தோட்டத்திலிருந்து வருது. நாம செஞ்ச தப்ப நம்ம இப்பயும் ஒத்துக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை. எங்க ஆதி தாக்கப்பட்ட சாய் இன்னும் நமக்குள்ள இருக்குது, வச்சிருக்கிற எங்கேயோ ஒரு மூலையில வச்சிருக்க, அவ்வப்போது வழியில தொப்பனு விடுறோம். ஆகவே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களில நாங்க புட்டு புட்டு காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலை. எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த காரியங்களிலே எவைகளிலே நாம பலவீனமாக இருக்கிறோம் என்பதை நாம கண்டுபிடிக்கணும். அவைகளிலே நாம் விரும்பாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நபர் உனக்கு சோதனை உண்டாக்குறார் என்றது உனக்கு தெரியுதல்ல, உனக்கு தெரியுதல்லவா, ஏன் உனக்கு புத்தி இல்லையா? ஒரு நபரோடு தொடர்ந்து நீ கதைக்கிறதுல உனக்கு சோதனை இருக்கு, உனக்கு தெரியுது. ஏன் அதுல நிக்கிறாய் தொடர்ந்து? ஏன் தொடர்ந்து அந்த நபரோட பேசிக்கொண்டே இருக்கிற? ஐயோ, அந்த நபரோட உறவன் ஏங்க, அந்த நபரோட உறவு முக்கியமா, ஆண்டவரோடு இருக்கிற உறவு முக்கியமா, எது முக்கியம்? இது நமக்கு சொல்லி தெரியாத, சொல்லாமலே புரியாத, குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறபடியால் எனக்கு திரும்ப திரும்ப அந்த சோதனை வருது. லீவ் இட். எங்க நாம பலமாக இருக்கிறோமோ அதை நாம தெரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் எங்க பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பலவீனங்களை நம்ம பாதுகாத்துக் கொள்ள நாம முயற்சிக்கணும். அதுக்கு ஆவியானுடைய பலத்துக்காக நாம மண்டாடணும். பரிசுத்தாவியானவரே, என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யறவராக நீ இருக்கிறேன். மனுஷன் என்ன செய்வான்? நாம பலவீனத்தில் விழுந்துட்டா அடுத்த விழுந்துட்டான் ஐயா, விழுந்துட்டான் அவன் எழும்புறதுக்கு ஏதாவது ஒரு வழியை செய்யும். அவன் விழுந்துட்டான், ஆண்டவரே அவன் திரும்ப எழுந்திருக்க ஒரு தயவு செய்து உதவி செய்யுங்க. ஆண்டவரே எப்படியாவது அவனை தூக்கி விடுங்க. நான் ஏதோ ஒரு விதத்தில் அவனை தூக்கி விடுறதுக்கு வழி இருக்க, அவனை திரும்ப ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. இதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனுடைய சிந்தனையாக. அதை விட்டுட்டு விழுந்துட்டா போய் நாலு பேருக்கு சொல்றது, உனக்கு தெரியுமா அவர் விழுந்துட்டார், இவர் விழுந்துட்டார். இப்படி சொல்றதுக்கு நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, அவன் பலவீனத்தில் விழுந்துட்டான், நம்முடைய கடமை என்ன? நான் அவர் விழுந்துட்டானே, ஆண்டவரே நானும் மாமிசத்துல இருக்கிறேன், நானும் விழுந்து போறதுக்கு இடம் இருக்குது. கர்த்தாவே அந்த நபருக்கு உதவி செய்யுங்க, அந்த சவுனுக்கு உதவி செய்யுங்க, அந்த சவுனுக்கு உதவி செய்யுங்க. தயவு செய்து அவன் பாவங்களை பொறுத்து கொடுங்க, அவதிலிருந்து வெளியேறதுக்கு கிருப கொடுங்க, பலம் கொடுங்க. இது இதுதான் ஒரு ஒரு சரியான ஒரு தேவ மனுஷன் ஒரு 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 நோக்கமா இருக்க. கர்த்தருடைய நாமத்துக்கு வாழ்த்துக்கள். லாஸ்ட்லி அண்ட் ஃபைனல், கடைசியா 16:14, யோவான் 16:14 பாத்தீங்க, யோவான் 16:14 ரைட். ஐ அம் கோயிங் டு ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். படி 16:14 யோவான்.
அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்.
படிங்க, திரும்ப படிங்க, படிங்க, படிங்க.
அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார்.
என்ன செய்வார்? என்னை மகிமைப்படுத்துவார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், தயவு செய்து எனக்கு அவரீங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்பொழுதும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புற என்பதை மறந்துடக்கூடாது. ஹலோ, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்பொழுதும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புற. தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம் இன்னைக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புறோமா அல்லது நம்ம மகிமைப்படுத்த விரும்புறோமா? திங்க் அபவுட் தட் ப்ளீஸ் டீப்லி. ஹலோ, தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு யாரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்? என்னையும் என் குடும்பத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேனா, அல்லது எனக்குள் வந்துவிட்ட இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேனா? தேவ ஆவியை பெற்ற ஒவ்வொருடைய நினைவுகளும் விருப்பங்களும் வாஞ்சைகளும் வேண்டுதல்களும் எப்பொழுதும் கிறிஸ்து மகிமைப்படணும், பிதா மகிமைப்படணும். இப்படியான விருப்பங்களை இந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குறார், உருவாக்குறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து, நம்மிலே இருந்து, நமக்குள்ளே இருந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் எந்த இடத்திலும் எந்த சூழலும் நம்மையல்ல, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியலாக இருப்போம். இதுவே பிதாவாகிய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்தும். ஆகவே நமக்கு இருக்கிற நேரத்துக்கு தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆற்றும் அருப்பணிகள் 10 காரியங்களை குறித்து சுருக்கமாக நான் உங்களோடு பேசினேன். ஆகவே ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வர காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். இவரை நீங்க துக்கப்படுத்த முடியும். இவர் இல்லாமல் ஆண்டவரோடு நாம் வாழ முடியாது. இவர் இல்லாமல் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ முடியாது. இவர் இல்லாமல் சகல சத்தியத்துக்குள்ளே நாம் வாழ முடியாது. இவர் இல்லாமல் நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாது காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியால் அடிக்கடி நிரப்பப்படுவோம். தேவ ஆவியின் பலம் நம்மை நிரப்பட்டும். ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாய் வாழுவோம். பிதாவா தேவனுக்கு மகிமைண்டாடு. ஆண்டவர் 40 நாம் எல்லோரும் கருதிருப்போமா? ஜெபம் பண்ண போறோம். கங்களை மூடி தேவாதி தேவன் நோக்கி நாம் பார்க்க போறோம். கங்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமே.